வணக்கம் சாய்ந்தன் அவர்களே, கனடா தமிழ் இலக்கிய தோட்டத்தின் புனைவுக்கான விருது உங்களுக்கு கிடைத்திருக்கின்றது. அதற்கு முதலில் எங்களது வாழ்த்துக்கள்.
வாழ்த்துக்கு நன்றி. உற்சாகமாக இருக்கிறது. ஆதரைக்கு இது இரண்டாவது விருது. முதலாவதை எனக்குள்ளேயே கொண்டாடி கொண்டிருக்கிறேன், இரண்டாவதை எல்லோரோடும் கொண்டாடுவதில் மகிழ்ச்சி. மிக்க நன்றி.
சாய்ந்தன் என்பவர் யார் என்று அறிமுகப்படுத்திக் கொள்ள விரும்புகிறீர்கள்?
எழுத்தாளர், இலக்கியவாதி என்றெல்லாம் அறியப்பட்டிருந்தாலும் கூட, இறந்த காலத்தின் ஒவ்வொரு செகண்ட்களினதும் துல்லியமான நினைவுகளால் சூழப்பட்ட, அவற்றை கொண்டாடி கொண்டிருக்கின்ற, அவற்றால் அல்லாடி கொண்டிருக்கின்ற ஒரு ஒரு சுவாரஸ்யமான மனிதன் என்பதுதான் நான் அறிந்து வைத்திருக்கின்ற சாய்ந்தன். நீங்கள் எழுத்து இலக்கியம் பற்றி கேட்டிருந்தீர்கள் என்று சொன்னால், எழுதி கொண்டிருக்கும் போது மட்டுமே எழுத்தாளனாயிருக்கின்ற ஒருவன். இதைவிட வேறு எதை என்னை பற்றி நானே சொல்வது? அதனால் இந்த உலகம் ஒரு நாளைக்கு சொல்லும் என்ற நம்பிக்கையில் அடுத்த கேள்வி எதிர்பார்க்கிறேன்.
சரி, புனைவுக்கான விருது கிடைத்திருக்கின்ற உங்களது ஆதரைய நாவலை பார்த்தால், அது மலையகத்திலிருந்து வன்னி வரைக்கும் 600க்கும் மேற்பட்ட பக்கங்கள் என்று நீள்கின்றது இல்லையா? அவசர யுகத்தில் வாசிப்பு பழக்கம் அருகி வருகின்ற இந்த காலத்தில் ஏன் இவ்வளவு நீண்ட ஒரு புத்தகத்தை எழுதினீர்கள்?
எழுத தொடங்கும் போதே பக்கங்களை தீர்மானிக்க முடியாது. இப்போ வெளிவரப்போகின்ற என்னுடைய புதிய நாவல் 100 பக்கங்களில் முடிந்து விட்டது. ஆதிரை 600 பக்கங்கள் வரை சென்று முடிந்தது. அப்படி ஆகின பிறகு பக்கங்களை கணக்கு வச்சு அல்லது அச்சு செலவு கணக்கில் வச்சு வெட்டி நீக்கம் செய்யலாது. ஒரு புனைவு தனக்கான அனைத்தையும் தானே தீர்மானித்துக் கொள்ளுமென்றதான் என்னுடைய நம்பிக்கை. அது பக்கங்களையும் கூட. அப்படி இருக்கேக்கில் ஆடியன்ஸை மனசில் வச்சு எதையும் எழுத முடியாது. ஒரு நண்பர் சொன்னார், அதாவது இந்த ஆதிரையில் வேலி அடைப்பதை எல்லாம் 3 பக்கங்களுக்கு எழுதினால் எப்படி வாசிக்கிறதுண்டு, அதனாலேயே அவர் அதை படிக்கலைன்னு நினைக்கிறேன். ஒருவேளை வேலி அடைப்பதை நான் 2 வரியில் எழுதி ஆதிரை ஒரு 100 பக்கத்துக்குள்ளே முடிச்சிருந்தால் அந்த நண்பர் வாசித்திருக்கக்கூடும். அவரை போல பலரும் வாசிச்சிருப்பார்கள். ஆனால் இந்த இலக்கு அதுவாக இருக்கே இல்லை. அந்த நாவல் 3 பக்கத்தில் வேலி அடைப்பதை கோரியிருக்கிறது, அதனால் அப்படி எழுதப்பட்டிருக்கிறது. அதில் மட்டும்தான் என்னுடைய கவனம் இருந்தது. நான் என்ன சொல்ல வரேன் என்றால், நாவலின்ற களத்திற்கும் கதைக்கும் எது தேவையோ அதுவாகவே அது அமையும். ஆதிரை அப்படித்தான் அமைஞ்சது.
ஈழத்தை ஈழப்போரை மையப்படுத்திய பல நூல்கள் வந்திருக்கின்றன. இவை எல்லாவற்றிலிருந்தும் உங்களது ஆதிரையை வேறுபடுத்த சொன்னால் எப்படி வேறுபடுத்துவீர்கள்?
வேறுபட்டு நிற்க வேண்டும் என்று குறிக்கோளோண்ட ஃபிக்ஸ் பண்ணிட்டு நான் எழுதியில்லை. அதனால எழுதியவனாக எதையும் அப்படி சொல்ல முடியாது. ஆனால் நாவல் வெளிவந்த பிறகு படித்தவர்கள் இந்த மாதிரியான குறிப்புகள் சிலதை முன்வைத்திருக்கிறார்கள். ஈழப் போராட்டத்தில் மலையக மக்களினுடைய இரத்தமும் சதையுமான அர்ப்பணிப்பை சொன்ன நாவல் என்பது அதில் ஒன்று என்பதை இந்த கேள்விக்கு ஒரு பதிலாக நான் சொல்லிக்கொள்ளலாம்.
இந்த மலையக மக்கள் பற்றிய பகுதியானது புதுமைப்பித்தன் துன்பக்கணி எழுதியதைப் போல கேள்விப்பட்டதை மட்டும் வைத்து எழுதினீர்களா, அல்லது நேரடியாக அங்கு சென்று வாழ்ந்த அனுபவமும் இருக்கின்றதா?
இல்லை, நான் மலையகத்தில் வாழவில்லை. மலையகத்தில் மட்டுமில்லை, இந்த ஆதிரைன்ற பல கதை களங்களில் நான் வாழ்ந்திருக்கேல. ஆதிரை நாவல் நிகழ்கின்ற இந்த 30 வருஷத்தில் அந்த களங்களில் எனக்கு அனுபவ ரீதியாக தெரிஞ்சது 90களின் மத்தியில் ஒரு 3 வருஷம்தான். அப்போது நான் வன்னியில் வாழ்ந்து கொண்டிருந்தேன். அங்கே வாழ்ந்த பல மலையக மக்களுடன் ஊடாடி இருக்கிறேன். இதில் ஒரு விஷயம், ஒருவேளை அப்படி ஊடாடி இருக்காவிட்டாலும் கூட ஆதிரையை நான் இதே போலத்தான் எழுதியிருப்பேன் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏனென்று சொன்னால், புனைவின் ஆற்றலுக்கும் நேரடி அனுபவத்திற்கும் எந்த தொடர்பையும் நான் காணவில்லை. ஒரு கதாபாத்திரத்தை அதன் இயல்பான குணாதிசயங்களோடு என்னில் தனித்தனியாக உணர்வதற்கு அனுபவம் எனக்கு ஒரு பொருட்டில்லை. ஒரு ஒரு விஷயம், இந்த கனடாவில் என்று நினைக்கிறேன், ஆதிரியை ஒருவர் படிச்சுட்டு என்னுடைய நண்பர் ஒருவருக்கு சொல்லியிருக்கிறார், இறுதி யுத்த காலத்தில் சாய்ந்தன் முள்ளிவாய்க்காலில் நின்றார் என்று நான் நினைத்து கொண்டிருந்தேன். உண்மையில் அப்படி இல்லையா? அவர் ஒரு பொய்யன் என்று அவர் குறைப்பட்டிருக்கிறார். அது ஏன் என்று சொன்னால், அந்த ஆதிரையின் இறுதி பக்கங்களை படித்து அதனூடாக அவர் நம்பிக்கொண்ட ஒரு தோற்றம் தான் அது. இது புனைவின் தீவிரத்தன்மையினால் உருவானது. எனக்கு அனுபவம் கிடையாது.
சரி, அடுத்ததாக ஒரு கேள்வி எப்படி என்றால், ஆதிரையை நீங்கள் சுய விமர்சனத்துக்கு உட்படுத்தினால் அதில் என்ன மாற்றம் செய்வீர்கள், அல்லது அதில் உள்ளவற்றில் எதையாவது தவிர்த்திருக்கலாம் என்று இப்போது நினைக்கிறீர்களா?
சுய விமர்சனமாக எதை சொல்லலாம்? ஓம், இந்த கதை மாந்தர்களுக்கு இடையில் உருவாகின்ற ஏற்படுகின்ற உறவு சிக்கல்கள், உறவுகளுக்குள்ளே வருகின்ற நிமிஷத்துக்கு ஒருதரம் மாறிக்கொள்கின்ற இந்த அப்ஸ் அண்ட் டவுன், அவர்களுடைய அக நெருக்கடிகள், மனித மனத்தின் கீழ்மைகள், அதின் குரூரம், இவற்றையெல்லாம் ஆதிரையின் புறக்கதைக்கு சமாந்தரமாக தீவிரமாக ஆழத்துடன் அலசியிருக்கலாம் என்று இப்போ நினைக்கிறேன். மற்றபடி தவித்திருக்கலாம் என்று கருதுகிற அளவிற்கு எதுவும் இப்போதைக்கு தோன்றவில்லை.
இனி விமர்சன பக்கம் வந்தால், ஆதிரைக்கு பலதரப்பட்ட விமர்சனங்கள் உங்களுக்கு கிடைத்திருக்கும். ஒரு சாரார் இது வல்லவா புத்தகம் என்று போற்றியிருப்பார்கள், இன்னொரு சாரார் இது என்ன புத்தகம் என்று தூற்றியிருப்பார்கள். எதிர்மறையான விமர்சனங்களை நீங்கள் எப்படி எடுத்துக்கொள்வீர்கள், அல்லது எப்படி அதை கடந்து செல்வீர்கள்?
விமர்சனங்களின் எதிரானது நேரானது என்பதெல்லாம் இரண்டாம் பட்சம். ஒரு வாசகர் ஒரு புத்தகத்தை படித்து அதை பற்றி நாலு வார்த்தை சொல்கிறார் என்பதுதான் என் அளவில் உற்சாகமானது. அதுதான் எனது தேவையும் கூட. மற்றபடி ஒரு விமர்சனம் அதை படிக்கிறவற்ற அழகிய நிலைப்பாடு, அவருடைய ரசனை மட்டம், அவருடைய அரசியல் நிலைப்பாட்டு, இதெல்லாத்தையும் சார்ந்து அவற்றின் அடிப்படையில் தான் விதவிதமான பார்வைகளாக வெளியாகும். சிலர் உதாரணத்துக்கு சிலர் இதை தமிழ் தேசியத்தை நிறுவுகிற நாவல் என்கிறார்கள், சிலர் இது தமிழ் தேசியத்தை விமர்சிக்கிற நாவல் என்கிறார்கள். இப்போ இதெல்லாமே வந்து அவரவர்களுடைய அரசியல் சாய்வு வாசிப்பு மனோபாவம் தான். நாங்கள் அதை அவர்களிடமே விட்டு விடலாம். எங்களுக்கு அந்த புத்தகத்தை படித்து அவர் தன்னுடைய வாசிப்பின் அனுபவத்தை பகிர்ந்து கொள்கிறார் என்பது மட்டும்தான் ஒரு உற்சாகத்தை தருகின்ற நிகழ்வு. இதில் இன்னொரு விஷயம், சிலர் வந்து விமர்சனங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்வார்கள். இல்லை, வருகிற விமர்சனங்கள் அனைத்தையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இல்லை, நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். நான் இதில் எதை ஏற்றுக்கொள்கிறேன் என்றால், அந்த மாதிரியான ஒரு விமர்சனத்தை, அது ஒரு எதிரான விமர்சனம் எதுவோ, அப்படியான ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறதுக்கான எல்லா சாத்தியங்களையும் உரிமைகளையும் அவர், அந்த சம்பந்தப்பட்ட அவர் கொண்டிருக்கிறார் என்ற உண்மையை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அதே போல் விமர்சனங்களுக்கு பதில் சொல்வதை பற்றியும் ஒரு குறிப்பை சொல்கிறேன். அப்படியெல்லாம் பதில் சொல்ல வேண்டியதில்லை. வருகிற விமர்சனங்களுக்கு எல்லாமே பதில் சொல்ல வேண்டிய தேவை கிடையாது. நான் பதில் சொல்வதில்லை. ஒரு சம்பவம், 6வது வெளியான சமயம் கனடாவில் ஒரு நிகழ்வில் ஒரு நண்பர் இது ஒரு நாவலே இல்லை என்றார். மிகச்சரியாக 5வது வருடத்தில் ஆம், இது ஒரு நாவலே இல்லை என்ற புள்ளிக்கு நானே வந்தடைந்தேன். அப்போ நிலைமை இவ்வாறான சாத்தியங்களை கொண்டிருக்கிற பொழுது இந்த விமர்சனங்களுக்கு பதில் சொல்வதெல்லாம் என்னை பொறுத்தவரையில் தேவையற்ற காரியங்கள் தான். விமர்சனம் ஒன்று வரைக்குள்ள அந்த உருவாகிற அந்த உற்சாகத்தை நெஞ்சு நிறைய சேர்த்து வைக்கிறேன். அவ்வளவும்தான் எனக்கும் விமர்சனத்துக்குமான உறவு.
இனி மார்க்கெட்டிங், இந்த சந்தைப்படுத்தல பற்றி பார்த்தால், நமது எழுத்தாளர்களை பார்க்கின்ற போது தாங்கள் எழுதிய புத்தகங்களை சந்தைப்படுத்துவதில் சற்றே குறைவுபடுவது போல தெரிகின்றது. இதற்கு என்ன காரணம் என்று நினைக்கிறீர்கள்? எப்படி சந்தைப்படுத்தினாலும் வாங்கி வாசிக்க மாட்டார்கள் என்பதா, அல்லது சந்தைப்படுத்தாமலே தமது நூல் வாசகர்களை சென்றடையும் என்ற எண்ணமா, இதை எப்படி பார்க்கிறீர்கள்?
எழுத்தாளர் எழுதத்தானே வேணும், அவரேன் சந்தைப்படுத்த வேணும் என்று நீங்க இந்த கேள்வியை கேட்க தோணுது. என்றாலும் துயரமான ஜதார்த்தம் இலங்கை தமிழ் சூழலில் அவரை தான் சந்தைப்படுத்த வேண்டியும் இருக்குது. ஓரளவு தமிழ்நாட்டில் இந்த நிலைமை மாறியிருக்கு என்று சொல்லலாம். அதாவது ஒரு இலக்கிய செயற்பாட்டில் எழுத்தாளர் எழுதிக்கொள்பவராகவும் சந்தைப்படுத்தலை பதிப்பகங்கள் போன்ற பிற கூறுகள் மேற்கொள்வதாகவும் இருக்கின்றன. தனிப்பட எனக்கு சந்தைப்படுத்தலை எழுத்தாளரே செய்வதில் உடன்பாடு கிடையாது. தமிழினி பதிப்பகத்தின் ஊடான அறிமுகமும் அவர்களுடன் இயங்குவதும் எனக்கு இதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கிறது என்றது உண்மைதான். இப்போ நாங்கள் இலங்கை சூழலை பார்த்தோம்னால், அங்கே துறை சார்ந்த பதிப்பகங்கள் இல்லை. ஒரு பதிப்பகம் எழுத்தாளரிடம் பணத்தை பெற்றுக்கொள்ளும் போதே அது வெறுமனே ஒரு அச்சுக்கூடமாகி விடுகிறது, அல்லது ஒரு இடைமுகவராகி விடுகிறது என்று நினைக்கிறேன். அதில் இன்னொரு துறு நிகழ்வையும் நான் கவலையோடு சுட்டிக்காட்ட வேண்டும். இந்த இப்படி எழுத்தாளரிடம் பணத்தை பெற்று பிரதியை வெளியிடுகின்ற பொழுது பணம் அதில் ஒரு முக்கியமான பங்காற்ற தொடங்கி விடுகிறது. அதாவது நிதி பெற்றவரே இலக்கிய பிரதியொன்றை வெளியிட முடியும் என்ற ஒரு சமநிலை குழப்பம் ஏற்பட்டு விடுகிறது. தகுதியான பிரதியை வைத்திருக்கிற ஒருவரது நிதி நிலைமைதான் அந்த வெளியீட்டை தீர்மானிக்கிறது என்பது ஒரு துயரமான விஷயம். நான் என்ன நினைக்கிறேன் என்று சொன்னால், இலங்கை தமிழ் சூழலில் துறை சார்ந்த நல்ல வலையமைப்பை கொண்ட பதிப்பகங்கள் வெளியாக வேண்டும். அந்த பதிப்பகங்களை முதலீட்டை செய்து எழுத்தாளர்களிடம் இருந்து புத்தகங்களை பெற்று வெளியிட வேண்டும். எழுத்தாளர் எழுதுவதன் ஆத்ம திருப்தியை முழுவதுமாக அனுபவிக்க வேண்டும் என்றெல்லாம் எனக்கு கனவுகள் இருக்கிறது. பார்க்கலாம் என்ன நடக்குதுண்டு. மற்றபடி ஒரு எழுத்தாளர் தன்னை ஒரு முதலீட்டாளராகவும் கருதி கொண்டால் மட்டுமே சந்தைப்படுத்தலையும் யோசிக்க வேண்டும் என்றதனால உங்கள் கேள்வியின்படி நல்ல வேளையாக நமது எழுத்தாளர்கள் அப்படி இல்லை என்று நினைக்கிறேன்.
உங்களது படைப்புகளையும் நீங்கள் தமிழகத்தின் தமிழினி பதிப்பகத்தை பயன்படுத்தி வெளியிட்டு வருகின்றமை சந்தைப்படுத்தல் இலகுவாகும் என்பதால் மட்டும்தானா அல்லது வேறு காரணங்களும் இருக்கின்றனவா?
தமிழினி பதிப்பகம் தான் என்னுடைய புத்தகங்களை தொடர்ந்து வெளியிட்டு வருகிறது. எழுதியதற்கு பிறகு இந்த வெளியீட்டு வேலைகளில் அவர்கள் இருப்பது எனக்கு இலகுவாக இருக்கிறது. நீங்கள் சொன்னது போல சந்தைப்படுத்தலை அவர்களை கவனித்துக் கொள்கிறார்கள். மேலும் நான் ஒரு சோம்பேறி, அதனால் என்னால் சந்தைப்படுத்தலை செய்யவும் முடியாது. தனிப்பட்ட ரீதியில் எனக்கு அதுக்கு விருப்பம் இல்லை என்றால் எனக்கு அதில் ஒரு கூச்சம் இருக்கிறது. நான் ஒரு முதலீட்டாளராக இருந்து அவ்வாறான புத்தகத்தை வெளியிட்டிருந்தால் மொத்த புத்தகங்களும் என்னுடைய வீட்டு கராச்சியில் தான் அடக்கி வைக்கப்பட்டிருக்கும். இப்போது ஒரே ஒரு ஆதரையின் பிரதி மட்டுமே என்னிடம் இருக்கிறது என்பதை நான் ஒரு ஆறுதலான விஷயமாகத்தான் பார்க்கிறேன்.
இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. நாம் சந்தித்து உரையாடி கொண்டிருப்பவர் கனடா தமிழ் இலக்கிய தோட்ட விருது பெற்ற எழுத்தாளர் சாய்ந்தன். எமது எழுத்தாளர்களின் படைப்புகளை பார்த்தால் போர், போரால் ஏற்பட்ட வடு, ஈழம், போரின் பின்னரான வாழ்க்கை, புலம்பெயர் வாழ்க்கை என்று இப்படியான கருக்களை சுற்றித்தான் நிற்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இதை தாண்டி எழுதுவதென்பது மிக மிக குறைவுதானே. ஏன் இந்த நிலை என்று நினைக்கிறீர்கள்? இதை தாண்டி எழுத முடியாதா அல்லது அப்படி எழுதினால் வரவேற்பு பெறாத என்ற எண்ணமா?
இல்லை, புலம்பெயர்ந்த வாழ்வை பற்றியும் அவ்வளவாக ஒன்றும் வெளிவந்து விடவில்லை. போ கருணாகரமூர்த்தி போன்ற மிகச்சிலர் அந்த வாழ்வை ஒரு முழுமையான அனுபவமாக தந்திருக்கிறார்கள் என்று நான் நினைக்கிறேன். மற்றபடி புலம்பெயர்ந்தும் நாம் ஈழத்து நினைவுகளைத்தான் கதைக்களங்களாக்கி கொண்டிருக்கின்றோம். அதொன்றும் பாதகமான செயல் இல்லை. அது முதலாவது, அது இயல்பானதுதான். என்னென்னு சொன்னால் யுத்தம் தானே நம்முடைய கடந்த காலத்தை ஆக்கிரமித்து வச்சிருந்தது. தேங்கியிருந்த எல்லா நினைவும் யுத்தத்தோடு தானே தொடர்புடையதாக இருந்தது. இப்போ தொடராமல் முடிஞ்சு போன ஒரு காதலின்ற நினைவை கூட நம் உள்ளத்தீவு சண்டை நடக்கிற நேரம் என்றுதான் எங்களால் நினைவுபடுத்த முடியுது. அப்போ எழுத்தின் வழி அது வழிந்தோடத்தான் செய்யும். புலம்பெயர்ந்த பிறகு கூட மனம் அங்கே தானே வசித்து கொண்டிருக்கிறது. அதனால தான் மீள முடியாமல் இருக்கு. இது யுத்தத்தை கொண்டாடுகிற ஒரு மனப்பான்பு அல்ல, அதிலிருந்து மீள முடியாத ஒரு நிலை. உதாரணமாக துப்பாக்கி வெடிக்காத நாவல் ஒன்றை எழுதலாமே என்று நானும் எனக்கு சொல்லிக்கொள்வது உண்டு தான். ஆனாலும் என்ன செய்கிறது, எழுதி கொண்டிருக்கின்ற பொழுது துப்பாக்கி வெடிக்கத்தான் வேண்டும் என்றால் அது வெடித்து விடுகிறது. இப்போ இலங்கை தமிழ் சூழலின் இளைய படைப்பாளிகள் யுத்தத்துக்கு பிறகான சமூக சூழலையும் மனிதாக உணர்ச்சிகளின் முரண்களையும் எழுத தொடங்கியிருக்கிறார்கள். எனது அடுத்த நாவல் கூட புலம்பெயர்ந்த சூழலில் தான் தொடங்கி முடிகிறது. ஆனால் அது நிச்சயமாக பிறந்த மண்ணின் மீதான ஏக்கம் அல்ல, பயப்படாதீர்கள்.
அதை பற்றி சொல்லுங்கள், கொஞ்சம் என்ன கருப்பொருள், என்ன தலைப்பு வைத்திருக்கிறீர்கள்?
இப்போதைக்கு கலையாடி என்று சொன்னாலும் கூட படைப்புக்கும் பெயர் வைக்கிறதுக்கும் எனக்கு இருக்கிற அந்த எட்டா தூரம் காரணமாக பெரும்பாலும் பெயர் மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. சற்றே கொண்டாட்டமான நாவல் தான் துள்ளலும் எழலுமாக என்று வச்சுக் கொள்ளுங்களேன்.
சரி, மீண்டும் உங்களது ஆதரிக்கு வந்தால் இந்த புத்தகத்தில் வரும் கதாபாத்திரங்கள் ஊடாக நீங்கள் எல்லா தரப்பினரையும் திருப்திப்படுத்த முயன்றிருக்கிறீர்கள். உதாரணமாக சந்திரா என்ற பாத்திரத்தை எடுத்துக்கொண்டால் அது விடுதலை புலிகளையும் போராட்டத்தையும் விமர்சிக்கிறது. அவரது கணவர் அத்தார் அதை ஆதரித்து பேசுகிறார் அல்லது நியாயப்படுத்துகின்றார். இப்படியாக உங்களுக்கென்று இருக்கின்ற ஒரு நிலைப்பாட்டை நேரடியாக சொல்லாமல் எல்லா தரப்பினரையும் திருப்திப்படுத்த முயன்றிருக்கிறீர்களா?
எனக்கென்று ஒரு அரசியல் நிலைப்பாடு உண்டு. ஆனா அதை சொல்ல வேண்டுமென்றால் நான் ஒரு கட்டுரை எழுதுவேன் அல்லது ஃபேஸ்புக்கில் ஒரு ஸ்டேட்டஸ் போடுவேன். நாவல் எழுத மாட்டேன். இப்போ நாவல் என்று வரைக்குள்ள என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு சமூகத்தின் குறுக்குவெட்டு தோற்றம். அது புனைவாக விரிகிற போது அதற்கு தேவைப்படும் குணாதிசயம் உள்ள மனிதர்களையும் சேர்த்து அணைத்தபடி தான் விரியும். அவர்களை நான் எனக்கேற்றபடி வளைக்க முடியாது. அவர்களின் குரலை நான் தணிக்கை செய்ய முடியாது. ஒரு செக் போஸ்ட் வைத்து நாவலின் கதாபாத்திரங்களை உங்களுடைய அரசியல் நிலைப்பாடு என்ன என்று கேட்டு நீங்கள் சரிப்பட்டு வர மாட்டீங்கள் வெளியில் போங்க வேண்டோ அல்லது நீங்கள் தேவையான ஒருவர் உள்ளே வாங்க வேண்டும் என்னால் கூப்பிட்டு கொண்டிருக்க முடியாது. இதுதான் பிரதிக்குள்ள கதாபாத்திரங்களை பற்றிய என்னுடைய ஒரு புரிதல். இப்போ ஒரு உதாரணமாக சொல்ல வேண்டுமென்றால் ஆதிரையில் என்னுடைய அரசியல் விருப்பை வெட்டி மேவி செல்கின்ற ஒருவராக சந்திரா இருந்தார். அவருடைய பல கேள்விகளுக்கு என்னிடம் பதிலும் இருக்கவில்லை.
ஆனால் இந்த கதை ஒரு புனைவு இல்லையா?
இது புனைவுதான். நான் என்ன சொல்றேன் என்றால் நாவல் புனையப்படும் போது அது கோரி நிற்கிற மாந்தர்கள், அந்த கதை மாந்தர்களும் தம் இயல்பிலேயே உருவாகி வருவார்கள் என்பதைத்தான். சில வேளைகளில் நாவலுக்குள் அவர்களுடைய குணாதிசயங்கள் மாற்றமடையலாம். அதுவும் நானாக மாற்றுவதில்லை, அது தம் இயல்பிலேயே மாறிக்கொள்வதுதான்.
ஆதிரை வந்து பல விடயங்களை பேசுகின்றது. போர், சாதி, மலையக வாழ்க்கை என்று பல அம்சங்கள் வருகின்றது. இந்த நூல் புனைவு என்பதை தாண்டி ஒரு ஆவணமாக இதை நீங்கள் பார்க்கிறீர்களா, அல்லது இதனூடாக ஏதாவது செய்தி சொல்ல முற்பட்டிருக்கிறீர்களா?
இல்லை, முதலாவது ஆதிரை ஒரு ஆவணம் அல்ல, அது ஒரு புனைவு. இப்போ தமிழர்களுடைய நிலங்களிலே உண்மையாக நடந்த சில சம்பவங்களுக்கு ஊடாக நடந்து வருகின்ற ஒரு புனைவு தான் ஆதிரை. இதில் புனைவுக்கு நேர்மையாக இருத்தல் என்ற ஒரு விஷயம் இருக்குது. உதாரணமாக, புலிகள் ஒடுக்கப்பட்ட சாதியினரை கண்மூடித்தனமாக சுட்டு தள்ளினார்கள் என்று எழுதி போட்டு அதை ஒருவர் புனைவு என்று சொல்ல முடியும். ஆனால் அது புனைவின் நேர்மை அல்ல. நான் புனைவுக்கு நேர்மையாக இருந்தேன் என்பதை சொல்லலாம்.
சரி, இப்போது பலரும் எழுதுகின்றார்கள், எழுத்தாளர்கள் உருவாகி கொண்டே இருக்கிறார்கள். உங்களது எழுத்துக்கள் பலருக்கு பிடிக்கும். சாயந்தனுக்கு யாருடைய எழுத்துக்களை பிடிக்கும்?
காத்திருந்து படிக்கின்ற எழுத்தாளர் என்று சோபா சக்தியை சொல்லலாம்.
என்ன காரணம்?
பிடிக்காமல் போறதுக்குத்தான் காரணம் சொல்ல முடியும். பிடிக்கிறதுக்கு எப்படி காரணம் சொல்ல முடியும்? வேணுமென்றால் ஒன்று சொல்லலாம், ஒரு ஒரு வகையான தீவிரத்தன்மையான எழுத்து எனக்கு அவருக்கு ஊடாகத்தான் அறிமுகமானது. என்னுடையதும் அவ்வாறானதென்று நான் நம்புறதால பிடிச்சிருக்கலாம், அல்லது உண்மையாகவே அவர் நன்றாக எழுதுவதும் காரணமாக இருக்கலாம். எப்படியோ விரைவில் வெளியாக போகிற அவருடைய அந்த புதிய நாவலுக்கு நான் காத்திருக்கிறேன். அதே போலத்தான் பின்தொடர்கள் எழுத்தாளர்கள் என்ற ஒரு லிஸ்ட் இருக்கிறது. அதில் ஜே கே, ஜதாத்தன், அனோஜன், தர்மபிரசாத், இப்போ இவர்களெல்லாம் நான் கொஞ்சம் பொறாமையோடு தான் வாசிப்பேன். அதையும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும்.
சோபா சக்தி அவர்கள், அவருக்கு இந்த தமிழ் தோட்டம் விருது கிடைத்த போது அந்த விருது பணத்தை ஆட்காட்டிக்கு கொடுத்திருந்தார். நீங்கள் புதிய சொல் இதழுக்கு கொடுத்திருக்கிறீர்கள். அவரது எழுத்துக்களை பிடிக்கும் என்பதற்கு அப்பால் அவரது பாணியை அல்லது அவருக்கு சமாந்தரமாக பயணம் செய்யும் போக்கு உங்களிடம் காணப்படுகின்றதா?
இல்லை இல்லை, அது தற்செயலானது. அவர் ஆட்காட்டிக்கு கொடுத்திருக்காவிட்டாலும் நான் புதிய சொல்லுக்கு அந்த விருது பணத்தை கொடுத்திருப்பேன். இன்னொரு விஷயம், பிடித்த எழுத்தாளர் என்றுதான் சொன்னேனே தவிர நான் பின்தொடரும் மனிதர் என்று சொல்லவில்லை.
மிக்க நன்றி சாயந்தன் அவர்களே. உங்களது எழுத்து பணி மேன்மேலும் தொடர வேண்டும். இன்னும் பல படைப்புகள் உங்களிடமிருந்து வர வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.
மிக்க நன்றி உங்களுக்கும் இந்த வாய்ப்பிற்காக.
SBS தமிழ் ஒலிபரப்பின் நிகழ்ச்சிகளை திங்கள், புதன், வெள்ளி மற்றும் ஞாயிறு இரவு 8 மணிக்கு வானொலியில் நேரடியாக கேட்கலாம். அது மட்டுமல்ல, sbs.com.au/tamil என்ற இணையதளத்தில் ஆன் டிமாண்ட் மூலமாகவோ அல்லது SBS ரேடியோ மொபைல் ஆப் மூலமாகவோ செவிமடுக்கலாம்.